السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த புனிதமிகு இரவில் கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய இரவின் சிறப்புகளை சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லோருக்குமே தெரியும் என்ற காரணத்தினால்தான் இத்தனை பெரும் திரளாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் இதே இப்படியே கூடுகிறோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதிலிருந்தே இந்த இரவினுடைய மகிமையும் மாண்பும் ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான விஷயம். இருந்தாலும் கூட காலத்தின் நிலையை ஏற்று சிறிது நேரம் உங்களுக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு இன்ஷா அல்லாஹ் செல்ல வேண்டியிருப்பதால் எனது உரையை நான் துவக்குகிறேன். அருமை சகோதரர்களே, நான் உங்களுக்கு முன்னால் வாசித்த பிரபலமான சூரா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் இந்த திருமறையை மாண்புமிகு இரவிலே இறக்கி வைத்தோம். இதனுடைய பொருள் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே நடக்கும், நம்ம உஷாரா இருக்கணும். வாங்க, கொஞ்சம் முன்னால வாங்க, என்ற உச்சகட்டமான நேரம் இது. அதுக்கு பிறகு சாதாரண காலம் வந்துடும். அதனால் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பொறுமையோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் இப்படி சூழல் வரும் பொழுது தனித்த முறையில் சொன்னாலும் கூட இன்னி சாயிமோ, நான் நோம்பாளி, நோன்பு வச்சிருக்கிறவன், நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அப்போத்தான் இந்த ஃபித்னா அடங்கும். இல்லை, பதில் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, அவன் ஜெயிச்சிருவான், நம்ம தோத்துருவான். அதனால் பொறுமையாக, அடக்கத்தோடு, மரியாதையோடு பள்ளியிலே அமைதியாக அமர்ந்திருப்பதே இபாதத். நீங்கள் ஒன்றும் தொழுகணுங்கிறது இல்லை, தொழுதா அதிகப்படி நன்மை, தஸ்மி செய்தால் அதிகப்படி நன்மை. அமைதியாக பள்ளியிலே அமர்ந்திருப்பதே மாபெரும் இபாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பள்ளியிலே அமர்ந்திருப்பது தொழுவதை போன்று என்று. தொழுது கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி நன்மையை பெறுவீர்களோ, சேட்டை செய்யாமல், பிறருக்கு துன்பம் இழைக்காமல், துன்பம் கொடுக்காமல் அமைதியாக அமர்ந்திருப்பவன் கல் முசல்லி, தொழக்கூடியவனை போன்று என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அமைதி அமர்ந்து இந்த ஒரு சிறப்பு மிக்க மேன்மை மிக்க இரவை நாம் உரிய முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும், தெரிய வேண்டும், விளங்க வேண்டும். இந்த சூராவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த திருமறையை ஒரு மாண்புமிகு இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். மாண்புமிகு இரவு என்று அல்லாஹ்வே புகழுகிறான். எல்லோரும் மற்றவர்கள் போல்வார்கள், அல்லாஹு புகழ வேண்டும், அல்லாஹுவை புகழ வேண்டும். இந்த இரவை அல்லாஹுவே புகழுகிறான். லைலத்துல் கத்ர், கத்ர் என்று சொன்னால் மர்தபத், பதவி, மேன்மை, மகிமை. மகிமை மிக்க இரவிலே நாம் இந்த திருமறையை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு மகிமை மிக்க இரவு. இதன் காரணத்தினால்தான் ஹதீஸிலே வருகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள், உலகத்தில் இறக்கி வைக்கப்பட்ட அனைத்து வேதங்களும், அல்லாஹுடைய குரலத்திலிருந்து அருளப்பட்ட அனைத்து வேதங்களும் இந்த ரமலானில் தான் இறங்கியது. எந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதமாக இருந்தாலும் சரி, சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபு என்ற சிறிய ஏடுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறிய ஏடுகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறிய ஏடுகள், இதே போன்று தாவூத் அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் இன்னும் சிறிய ஏடுகள், இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத், ஹஜ்ரத் சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சீல், எத்தனை வேதங்கள் உலகிலே இறக்கி வைக்கப்பட்டதோ அத்தனை வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது. பல்வேறு நிலைகளில் சில வேதங்கள் 13, சில வேதங்கள் 15, பிரெயில் 13வது பிரை, 8வது பிரை, 15வது பிரை, நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், ஹதீஸில் இருக்கிறது. ஆக ரமலானுடைய மாதத்திற்கும் அல்லாஹ்வினால் அருளப்படக்கூடிய வேதங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த இரவின் சிறப்பினால் வேதம் இறங்கியதா அல்லது வேதத்தின் சிறப்பினால் இந்த இரவுக்கு சிறப்பு கூடியதா என்று முடிவு செய்ய முடியாத ஒரு பட்டிமன்றமே நடத்த வேண்டும். அந்த அளவிற்கு வேதங்களுக்கும் இன்றைய நாளுக்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் ஒரு பெரிய பொருத்தம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறையை, திருக்குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ரில் இறக்கினோம். முழு ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இரவுகளில் ஒரு மகிமை மிக்க இரவு, அந்த இரவிலே இதை நாம் இறக்கி வைத்தோம். மகிமை மிக்க இரவு என்று சொன்னதற்கு பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக நம்மிடத்திலேயே கேள்வி கேட்கிறான், லைலத்துல் கத்ர் சிறப்பு மிக்க இரவு என்றால் என்னவென்று தெரியுமா, எத்தகைய தன்மையுடையது என்று தெரியுமா என்று கேட்டுவிட்டு அது கேள்வியே நம்மிடத்தில் கேட்கிறான், பதிலையும் திரும்பவும் கூறுகிறான். கேள்வியை கேட்பது சமயத்தில் அதனுடைய மகத்துவத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, தூங்கி வழியக்கூடியவர்களை உஷார்படுத்துவதற்காக வேண்டி, ஏனோதானோ என்று கேட்டு என்னுடைய பேச்சை உதாசீனமாக விட்டுவிடாதீர்கள், மகிமை மிக்க இரவிலே திருமறையை இறக்கி வைத்தேன் என்ற செய்தியை பாராமுகமாக கேட்டுவிடாதீர்கள், கவனத்தோடு கேளுங்கள் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு உரை கேள்வியாக தொடுக்கிறான். லைலத்துல் கத்ர் என்னவென்று தெரியுமா, எப்படிப்பட்ட இரவு என்பது புரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த கதருடைய இரவு, இந்த மகிமை மிக்க இரவு 1000 மாதங்களை விட மிகச்சிறந்தது, மிகவும் மேன்மையானது. 1000 மாதங்களை விட மிகவும் சிறப்பு மிக்க இரவு, 1000 மாதங்கள் இருந்தால் அந்த 1000 மாதங்களில் செய்யப்படக்கூடிய வணக்கத்திற்கு எந்த மதிப்பு இருக்கிறதோ அதை விட அதிகமான மதிப்பு இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய வணக்கத்திற்கு இருக்கிறது, வழிபாட்டிற்கு இருக்கிறது, தஸ்பீஹுக்கு இருக்கிறது, தான தர்மத்திற்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அதென்ன 1000 மாதம்னு சொல்லிட்டான் சகோதரர்களே? அரபி எண்ணிக்கையில 1000 விட பெரிய எண்ணிக்கை கிடையாது. தமிழ்ல இருக்கு 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10,000,000, கோடி அப்படியே பெருகிக்கிட்டே போகும். உருதுலையும் அதே மாதிரி எக்காய், தகாய், சேக்கடா, ஹசார், லாக்கு, கடோடு, அரபு, கரபு, தரபு போய்கிட்டே இருக்கும். இங்கிலீஷ்லயும் மில்லியன், பில்லியன் நிறைய போய்கிட்டு இருக்கும். ஆனா ஆங்கில இதுல அரபி மொழியில உச்சகட்ட எண்ணிக்கை 1000 தான். அதனாலதான் 1000 மாதத்திற்கு சமம் சொல்லல, 1000 மாதத்தை விட சிறந்தது. எவ்வளவு சிறந்ததுங்கிறது அல்லாஹ் சொல்லல, 1000 மாதத்தை விட அதிகம் சிறந்தது. இப்ப 1000 மாதம் என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையை சொன்னதுக்கு காரணம் இந்த 1000 விட ஒரே எண்ணிக்கையில் சொல்லப்படக்கூடிய பெரிய எண்ணிக்கை அரபியில இல்ல. 100,000 சொல்லலாம், 100,000 சொல்லலாம், 1,00,000 சொல்லலாம். இப்ப கோடின்னு சொல்றதுக்கு 1000 சொல்ல முடியும், இதுல அரபியில சொல்ல முடியாது. ஆயிரத்தோட சேர்த்து தான் சொல்லணும், 100,000 சொல்லணும், 100,000 சொல்லணும். இப்ப இந்த 1000 என்ற வார்த்தை உச்சகட்ட எண்ணிக்கையா இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டு அதை விட இந்த இரவு சிறந்தது என்று எடுத்து சொல்லிவிட்டு, அருமை சகோதரர்களே, இந்த இரவிலே நடக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகது வர்ரூஹு ஃபீஹா, இன்றைய இரவிலே அனைத்து வானவர்களும், இதற்கென்றே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தினர்கள் கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்தின்கண் இறங்குகின்றார்கள், பூமியிலே இறங்குகின்றார்கள். வர்ரூஹு, இன்னும் ரூஹு என்ற ஒரு படைப்பும் இறங்குகிறது. ரூஹு எதற்கு சொல்லுவது என்பதிலே அறிஞர் பெருமக்கள், திருமறையுடைய விற்பனர்கள் ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். பிரபலமானது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லப்படும் ரூஹுல் அமீன். ரூஹு என்பது ஒரு தனி மலக்குகளை போன்று அவர்களை விட உச்சகட்ட ஒரு படைப்பு என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கிறது. ஆக மலக்குகளின் தலைவராயிருக்கக்கூடிய ஜிப்ரீலும் அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் எண்ணற்ற மாணவர்கள் மலக்குமார்கள் இன்றைய இரவிலே பூமியிலே இறங்குகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்து அங்கீகாரம் பெற்று, சொல்லிக்கிறாம இல்ல, அனுமதி வாங்கி, பாஸ்போர்ட் எடுத்து, விசா வாங்கி எப்படி வர்றோம் பாருங்க. அல்லாஹ்வுடைய அனிமத், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஓங்கள், நீங்க இறங்குங்கள். அங்கே லைலத்துல் கத்ருடைய இரவுடைய மகிமையை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தும் விதமாக இறங்கி செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய முழு அனுமதியுடனே, முழு கட்டளையுடனே அவர்கள் இந்த பூமியின் கண் இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம். அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பிச்சு கூறுறான். ஆக லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு மகத்தான இரவு, மிக மாண்புமிகு இரவு. இதில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் மாபெரும் நன்மை இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, இந்த இரவை நமக்கு வழங்கப்பட்டதின் காரணம் கூட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வேண்டிக் கொண்டதின் அடிப்படையில். அல்லாஹ்வே, முந்தைய சமுதாயத்திற்கு 1000கணக்கான வயதுகள் கிட்டியது, ஆனால் எனது சமுதாயத்திற்கு அமாறு உம்மத்தி மாபைன சித்தீன வஸ்ஸபஈன் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சமுதாயத்தின் சராசரி வயது 60க்கும் 70க்கும் இடையிலே தான் இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது 100 120 சில பேர் இருக்கலாம், 40 30 போற ஆள் இருக்கலாம், சராசரியாக பார்த்தால் மாபைன சித்தீன வஸ்ஸபஈன், ஆகையினால் சின்னஞ்சிறிய காலத்தை பெற்ற எனது சமுதாயத்திற்கு பெண்ணும் பெரிய நன்மைகளை தேடிக்கொள்ள வாய்ப்பில்லையே. 1000 ஆண்டு காலம் தொழுதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இந்த 63 வருடத்தில் தொழக்கூடிய எனது சமுதாயத்துக்கு கிடைக்காமல் போய்விடுமே. எனது சமுதாயம் ஆகரத்திலே நன்மையுடைய விஷயத்தில் மற்ற சமுதாயத்தை விட பின்தங்கி விடுமோ என்ற ஆதங்கத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் ஒப்பிக்க அல்லாஹ் இந்த இரவை கொடுத்தான். இந்த ஒரு இரவிலே நீங்கள் தொழுது விட்டால் ஏறத்தாழ இங்கே சொல்லக்கூடிய தொழுகை, இங்கே ஆற்றல் தொழக்கூடிய தொழுகை, செய்யக்கூடிய தர்மம் அத்தனைக்கும் எவ்வளவு நன்மைகள் என்று சொன்னால், 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் எந்த நன்மையோ, எவ்வளவு சிறப்போ, எவ்வளவு மேன்மையோ, அதை இந்த ஒரு இரவிலே பெற முடியும். வாழ்நாளிலே ஒரு 10 லைலத்துல் கத்ரை பார்த்து விட்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயதை பிடிக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு வயதிலே செய்த எவ்வளவு நபிமார்கள் தன்மை, அந்த நன்மை தனியாக இருக்கலாம். வயது என்ற ரீதியிலே, காலம் என்ற ரீதியிலே அவர் ஆற்றக்கூடியதற்கு பாக்கியம் பெற்ற அந்த அளவிலே நன்மையை நிச்சயமாக பெற முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர் எப்படி நன்மையை பெற்றார்களோ அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் ஏதுவாக இந்த மாதத்திலே குறிப்பான ஒரு இரவை நமக்கு வழங்கினா சொல்றேன். இந்த இரவு இப்ப எங்க இருக்குது, எப்படி இருக்குது, இதைத்தான் இப்ப நம்ம ஏண்டா எல்லாத்திலையுமே கன்ஃபியூஸ் பண்ணி, எல்லாத்திலையுமே பிரெயின் வாஷ் பண்ணி, ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய முயற்சி தான் இப்ப சமீப காலமா கடந்துகிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. அதே முறையில இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்பதை முடிவு கட்டுவதற்காக வேண்டி நாம் யோசித்து பார்ப்போமே. ஆனால் அருமை சகோதரர்களே, பல்வேறு கருத்துக்கள், இமாம புகாரி, புகாரி ஷரீஃபுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரி, ஃபத்ஹுல் பாரியுடைய அதனுடைய முசன்னிப் நூல் ஆசிரியர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி, எல்லாராலும் ஏற்கப்பட்டவர், மாபெரும் அறிஞர், ஹதீசுக்கலா வல்லுநர்கள் ஏற்கத்தகுந்த மிகப்பெரும் அறிஞராக அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் தமது நூலிலே எழுதும் பொழுது லைலத்துல் கத்ரை குறிப்பிடுவதை பற்றி ஏறத்தாழ 40 சொற்கள் இருக்கிறது. நாற்பது பேர்கள் நாற்பது விதமாக சொல்லியிருக்கிறார்கள், பல்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் சஹாபாக்களிலும் அதிகமான பேர் எதை அவர்கள் முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அது 27ஆம் கிழமையைத்தான் முடிவு செய்தார். என்னுடைய கையில ஒரு நோட்டீஸ் இருக்கிறது, ஓ இரண்டு நாளைக்கு முன்னாலே கொடுத்திருக்கிறார்கள், விளம்பிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அந்த இளைஞர்கள் இருப்பார்களேனால் அவருடைய கவனத்துக்கு நான் ஹதீஸ்களை கொண்டு வருகிறேன். இதில் எழுதும்போது எழுதுகிறார், லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த கண்ணியமும் மகத்துவம் மிக்க இரவு என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. சுக்ரியா. ஆனால் பிறை 27 தான் என்று குரானிலோ ஹதீஸ்களிலோ ஆதாரபூர்வமாக காட்ட முடியாது. சேலஞ்ச், எவ்வளவு பெரிய சேலஞ்ச், நான் அந்த சேலஞ்சை ஏத்துக்கிறேன், நான் காட்டுறேன். குரான்லையும் காட்டுறேன், ஹதீஸ்லையும் காட்டுறேன். குரானில் தெளிவாக சொல்ல முடியாது 27ஆம் கிழமை வராது, அது சூசகமாக சொன்னதை காட்டுறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக சொன்னதையும் காட்டுறேன். சஹாபாக்கள் அப்படி அதை ஏற்று செயல்பட்டதையும் காட்டுறேன். அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் சஹாபாக்கள் எடுத்துரைத்ததையும் நான் சொல்கிறேன். அப்புறம் இல்லாட்டினா இப்படி எந்த தைரியத்தில் எழுதலாம்? அப்போ ஒரு இரவிலே மக்கள் எல்லாம் கூடி ஏதோ ஒரு இரவையாவது குடித்து அவர்கள் நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றார்களே என்று விட்டு விடாமல் அதையும் பணாவாக்கி எல்லாத்தையும் தேடு, எல்லாத்தையும் விட்டு என்கிற ரீதியில் எதுலேயோ ஒன்று செய்யுங்க. 21லையும் பார்க்கலாம், 21லையும், 23, 25, 27, 29 ஏதோ ஒரு ஹதீஸ் அவர் கண்ணில் பட்டுருச்சு, அந்த ஹதீஸை தூக்கிக்கிட்டு நாடகம் ஆடி அல்ல நடனம் ஆடி அறவே குரானிலோ ஹதீஸ்களிலோ 27ஆம் கிழமைதான் லைலத்துல் கத்ர் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று சொல்றது முற்றிலும் உண்மைக்கு முரணான விஷயம். அவர் சொல்றார் அடுத்து, மாறாக ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 இரவுகளில் அமைந்திருக்கலாம் என்பதுதான் ஹதீஸ்களில் இருந்து பெறப்படும் உண்மையாகும் அப்படின்னு இவருடைய தீர்ப்பு சொல்றார். நான் இன்ஷால்லா அது சம்பந்தமாக தான் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் நான் வைக்க ஆசைப்படுறேன். 27ஆம் கிழமை இதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய என்ன சில கருத்துக்கோள்களுக்கு கூட இருக்குது. சில பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க, ஒரு சொல்லு என்ன இருக்கு, வருஷம் பூராத்திலையும் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ர், வருஷம் பூராத்திலிருந்து ஏதாவது ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் குறிப்பிடப்படாம இந்த சொல்லு யார் சொன்னதுன்னு சொன்னா அப்து ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லான்னு சொன்னது. அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லான்னு ரமலானுடைய மாதம் என்று இல்லை, வருடம் பூரா 365 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய சஹாபி இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுவது அதற்கு எந்த ஆதாரமும் தரவில்லை என்கிறதை பார்க்கிற போது அருமை சோதரிலே அவருடைய சொல்லுக்கு என்ன கருத்துங்கிறத விளங்கணும். அவர் அப்படி சொல்லல, ஏதாவது ஒரு நாள் இதுல வரும், ரஜபுல வரும், ரபியுல வல்ல வரும், மொஹர்ரம்ல வரும், சஃபர்ல வரும், துல்ஹக்காதால வரும், அப்படி அர்த்தத்துல சொல்லல. அவர் சொன்னதுடைய கருத்து என்ன என்று அவருடைய சகோதர சஹாபி விளக்குகிறார். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் சொன்னது உண்மைதான், அந்த சொன்னதுக்கு நீங்க விளங்கிய கருத்து அல்ல, அதற்கு சரியான கருத்தை நான் தருகிறேன் என்று ஹஜ்ரத் உபை இப்னு காஃப் ரழியல்லாஹு தஆலான்னு விளக்கி காட்டுறாங்க. நான் அதை சொல்றேன் உங்களுக்கு முன்னால அருமை சகோதரர்களே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் முழு ரமலானில் ஏதோ ஒரு இரவிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் லைலத்துல் கத்ர். அதற்கு பிறகு கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று அடுத்து சொன்னார்கள், கடைசி 10 தினங்களிலே தேடுங்கள் என்று. அடுத்த கட்டமாக 10 தினங்களிலும் ஒற்றைப்படை தினங்களாக இருக்கிறதே அவைகளில் தேடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக முழுமையாக கொடுக்கப்படவில்லை அதனுடைய விளக்கத்தை. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிட்டவில்லை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எப்படி ஞானம் கிடைத்ததோ அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ரமலான் முழுவதிலும் தேடுங்கள், இதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த கட்டளை தான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, மார்க்க சம்பந்தப்பட்ட எதை அவர்கள் சொல்லுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வாயை திறக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே குறிப்பிடுகிறான். குல்மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை. அல்லாஹ் குர்ஆனிலே ஏலான் செய்ய சொன்னான், அறிவிப்பு கொடுக்க சொன்னான், என்னுடைய மனோ இஷ்டத்தின் அடிப்படையில் எனது புறத்திலிருந்து எதையும் மாத்தவோ சேர்க்கவோ எனக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் எதை எனக்கு சொன்னானோ அதைத்தான் நான் எடுத்து கூறுகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எதை சொன்னாலும் மார்க்க விஷயத்தில், தீனை பற்றி, வணக்கத்தை பற்றி, வழிபாடுகளை பற்றி எதை சொல்லுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்த கட்டளை. அல்லாஹ் முதல்ல சொன்னா ரமலான்ல இருக்குது, அடுத்து சொன்னா ரமலானுடைய 20 நாட்கள், அடுத்து சொன்னா ரமலானுடைய கடைசி பத்து, அடுத்து வந்துச்சு ஒத்தப்படை நாட்கள். இப்படி சன்னஞ்சன்னமா சன்னஞ்சன்னமாக போய் கடைசியாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27ஆம் கிழமை என்பதை முடிவு செய்தார். அதனால ஒரு பக்கம் உள்ளதை பத்து ரமதான் பூரா தேடுங்க, முழு ரமதான் யாத்திகா பிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர தேடினாங்க, அது ஹதீஸ்ல இருக்குது. 20 நாள் இருந்தாங்கன்னு இருக்குது, 10 நாட்கள் இருந்தாங்கன்னு இருக்கு லைலத்துல் கத்ரை பெறுவதற்காக வேண்டிய. ஆனால் இறுதியாக அவர்கள் சொன்னது இந்த 27ஆம் கிழமை என்பதை என்ற காரணத்தினால் தான் அந்த சஹாபி நபி தோழர் 27ஆம் கிழமையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதிலே தான் இந்த லைலத்துல் கத்ர இருக்கிறது, அந்த 27ஆம் கிழமை தான். இப்போ இவங்க கேள்வி கேட்பாங்க, இந்தியாவில் 27ஆம் கிழமை ஒன்றா வருது, துபாயில் வேற மாதிரி வருது, இருந்துட்டு போகுது, இங்கே இருக்கிறவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது லைலத்துல் கத்ர், அல்லாஹ் தஆலாவுடைய அருள் அது. அங்கே அந்த நாளில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பான். நீ ஏன் கணக்கு போடுற ஒரே நாளில் வையின்ட்டு, அங்கே வஜ்ர தொழுகிற வேற நேரத்தில் தொழுகிறாங்க, இங்கே வஜ்ர வேற நேரத்தில் தொழுகிறாங்க, ரெண்டையும் ஒன்றா ஒரே நேரத்தில் தொழுக முடியுமா? முடியாதல்லவா. அங்கே உள்ள டைம் வேறையா இருக்கும், இங்கே உள்ள டைம் வேறையா இருக்கும். ஆயினால எத்தனை நாட்கள் அல்ல அவங்க எடுத்த கணக்கு. நாம இங்க வந்து என்ன தினத்துல கொண்டாடுறோம், எப்படி வர்றோம், கணக்குல வர்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமூலி ருயத்தி அப்தி ருலி ருயத்தி, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து ஈது கொண்டாடுது. பிறையை பார்க்கறோம், இங்க பார்க்கறோம், அமல் செய்யறோம். அங்க என்ன பார்க்கறாங்க அவங்களுக்கு, உங்களுக்கு அது வலிக்குது, நமக்கு அது குத்தணும். அவங்கவுங்க எங்க பாக்குறாங்களோ அதை அமல் செய்துட்டு போறாங்க, அது இங்க பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அதே மாதிரி பல இடங்களில் லைலத்துல் கத்ர் கொண்டாடினால் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நன்மையை அந்தந்த இலாக்காவிற்கு அந்தந்த ஏரியாவிற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான், அதுல என்ன சந்தேகம். அல்லாஹ் ஒண்ணு கஞ்சன் அல்ல, குடிக்க முடியாத கொடுக்க முடியாதவன் அல்ல, அல்லது இருக பிடித்தவனும் அல்ல. எண்ணி வழங்குவதற்கு ஏராளமான வழிகளை உருவாக்குவதற்கு கூட அல்லாஹ் இந்த நியதியை ஏற்படுத்தி இருக்கலாம். பல்வேறு இடங்களில் பல்வேறு நாட்களை கூட அல்லாஹ் நியமிக்கலாம். இங்கே ஒருத்தர் 27 கொண்டாரு, இவர் திரும்ப இந்தியாவில் போய் அங்கே ஒரு 27 கிடைச்சினா 2 27 கிடைச்சதாவே வச்சுக்கிறோம், ரெண்டு நன்மையும் அல்லாஹ் கொடுக்கலாம். அதனால அந்த கேள்வியை போட்டு குழப்பி எந்த நாள்லையும் இபாதத்தை செய்ய விடாம ஆக்குறத விட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கூற்றை சஹாபி குறிப்பிட்டு கூறுகிறார். இது எந்த நாள்ல வருது? 27. நான் சொல்றேன் ஹதீஸை கேளுங்க. அனிபின் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان متحريها فليتحرها ليله 27. யார் லைலத்துல் கத்ரை தேடுவார்களோ அவர்கள் அதை 27ஆம் கிழமை தேடிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். முஸ்னத் இமாம் அஹ்மதில் இந்த ஹதீஸ் இருக்குது. இதனுடைய அத்தனை அறிவிப்பாளர்கள் தொடர் பலமானது என்று அல் முன்தகாவில் எழுதியிருக்கிறாங்க. பலமான ஹதீஸ், மன் கான முதஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா ஃபீ லைலத்தி 27. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. யார் அப்ப என்ன அர்த்தம்? முத 10 நாள்ல தேடுங்கண்ணாங்க, அப்புறம் ஒத்தப்படையில தேடுங்கண்ணாங்க, அப்புறம் எங்க தேட சொல்லிட்டாங்க? தேடுங்கள் சொன்ன என்ன? பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு முயற்சி செய்யுங்கள். தஹரி என்பதனுடைய பொருள் அதுதான், அதை அடையுங்கள். இந்த 20 எந்த ஆதாரமும் இல்லை சொன்னாலும் தேடும். சவால் விட்டிருந்தார், சேலஞ்ச் விட்டிருந்தார். முஸ்னத் இமாம் அஹ்மதுல இருக்குது, நான் இங்கேயே வச்சிருக்கிறேன் சீடியும் எல்லாமே. அவருக்கு சந்தேகம் இருந்தா வந்து கேட்கணும், உண்மையிலேயே தெளிவு வரணுங்கிற நினைப்பு இருந்துச்சு.
நான் சந்தேகத்தையும் கேட்கலையே, சந்தேகத்தை கிளப்புறதுக்கான
அப்படி வாங்க, சந்தேகத்தை கிளப்புறதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. அப்படி அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும், அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். கொஞ்ச நேரம் யோசிச்சாங்கன்னா நிச்சயமா திருந்துவாங்க, எந்த சந்தேகமும் இல்லாம. எல்லாம் நம்ம சகோதரர்கள், அடுத்தவங்க அல்ல. ஏதோ நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய எண்ணத்துல அவங்களும் குழம்பி போயிருக்கிறாங்க. குழப்புற ஆளுக வேற, இவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. அதனால குழப்ப தீரன்னா கொஞ்சம் யோசிச்சாலே போதும். எந்த ஹதீஸும் ஆதாரம் இல்லைன்னு நிச்சயமா இவர் எழுதியிருக்க மாட்டார், ஏன்னா இவர் ஹதீஸையே பார்த்துருக்கு இல்லை. இவருக்கு எந்த ஹதீஸ் தெரியும்? இவர் சிஹாசித்தா ஓதுனாரா?
அல்லது ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தாரா இந்த புஸ்தகம் இந்த இது போட்டவர் நோட்டீஸ் போட்டவர் எங்கிருந்தோ போட்டு கொடுக்கப்பட்டது இவர் கிளிப்புள்ளை பாடமா சொல்லிட்டார் அங்கிருந்து ஒப்பு சொன்னதை இவர் நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டார் அவங்களுக்கு இந்த ஹதீஸ இவ்வளவு பெரிய கூட்டத்தில் சொல்றேன் இத்தனை கிராமன் காத்திபீனும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னால சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் இந்த ஹதீஸுடைய வாசகங்களையும் நான் படிச்சிருக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எடுத்து தரேன் சந்தேகமா இருந்தா இங்கேயே இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெண்டு மூணு நாள் இருப்பேன் அப்படி இளைஞருக்கு உண்மையிலேயே விளக்கம் தேவை விவாதத்துக்கல்ல விவாதத்துக்கல்ல விவாதம் செய்யக்கூடியதுக்கு அது ஒரு வேற தகுதியும் வேணும் சமநிலையில இருந்தா தான் விவாதம் அதனால விவாதிக்க வராதிங்க விவாதி பண்றீங்கன்னா நான் ரெடி நான் பயந்துக்கிட்டு ஒதுங்கல ஆனா விவாதத்தினால பலன் இல்லை செய்ய வேண்டிய தலைமையே வரமாட்டேங்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அதனால விளக்கம் பெற வேண்டும் என்று சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் ஆறாமற ஆத்திரப்படாம கொஞ்சம் சிந்திச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உண்மையை அவங்க விளைவிக்குவாங்க இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸ சொல்றேன் சத்தியம் விட்டு சஹாபி சொல்லுகிறார் சத்தியம் விட்டு சொல்லுகிறார் ஹதீஸ்ல வருது நபி இந்த ஹதீஸ் அகமதுவோட இல்ல முஸ்லீம்ல வருது புகாரி முஸ்லீம் சொல்லக்கூடிய முஸ்லீமுடைய ரிவாயத்து அன் ஸிர் இப்னு ஹுபைஷ் ரஹிமஹுல்லாஹ் யகூல் ஸஅல்து உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு ஃபகுல்து இன்ன அஹாக இப்னு மஸ்ஊத் யகூலு மன் யுகிமில் ஹௌல யுஸிபு லைலத்தல் கத்ரி ஸிர் இப்னு ஹுபைஷ் என்ற தாபிஈ சஹாபியுடைய மாணவர் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள் ஆதாரபூர்வமான மனுஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஆளு அவர் கேட்கிறார் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன் சையீதுல் குர்ரா சஹாபாக்கள்ல உயர்தரமாக கிராத்த ஓதக்கூடியவங்க பிரமாதமா கிராத்த ஓதுறவங்க குர்ஆன நல்ல முறையில ஓதுறவங்க நான் இதுக்கு முன்னாலேயும் சொன்னேன் காய்ச்சலா இருந்தா உடம்பு சௌரியம் இல்லாம போனா நன்மை கிடக்குன்னு சொன்ன உடனேயே இரண்டு கையை ஏற்றி அல்லாஹ் எனக்கு வயசு பூரா காய்ச்சல குடுன்னு கேட்ட சஹாபி காய்ச்சலை கேட்டு பெற்று கொண்டார் ஆனா அதோடு வைத்தார் அல்லாஹ் என்னுடைய காந்தலினால் என்னுடைய காய்ச்சல்னால என்னுடைய தொழுகைக்கோ வணக்கத்துக்கோ நோம்புக்கோ ஜிஹாதுக்கோ இடைஞ்சல் வந்துடக்கூடாது காய்ச்சலும் இருக்கணும் என்ற ரீதியிலே கேட்டார் மௌத்தாகிற வரைக்கும் அவருக்கு காய்ச்சல் இருந்தது அந்த நன்மையை பெறுவதற்காக வேண்டி இவ்வளவு முண்டி எடுத்து செயல்படக்கூடிய ஒரு உத்தம சஹாபி சஹாபாக்களில் பேரும் புகழும் பெற்ற சஹாபி ஹதீஸில் வருகிறது அல்லாமா இப்னு தைமியா போன்றவர்கள் கூட எழுதியிருக்கிறார்கள் ஃபலம்மா ஜமஅஹும் உமர் அலா உபை இப்னு காபின் சல்லாபிஹிம் இஷிரீன ரகஅத்தன் தராவிகை பற்றி குறிப்பிடும் பொழுது தெளிவாக ஃபதாவா இப்னு தைமியாவில் நான் அந்த நூலை ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த அரபுகள்லாம் ஏத்துக்கிறாங்க அவங்கள ஆதார புருஷர்களா ஒப்புக்கொள்றாங்க அவங்களே எழுதியிருக்கிறாங்க ஹஜரத் உமர் மக்களுக்கு தராவீகை தொலை வைக்கக்கூடிய பொறுப்பை ஹஜரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு கொடுத்தாங்க பெரிய காரியா இருந்த காரணால அவர்கள் எல்லாருக்கும் 20 ரக்காத்து தொலை வைத்துக் கொண்டிருந்தார் ஃபதாவா இப்னு தைமியா வேற எங்கேயும் ஆதாரத்தை தேடி அலைய வேணாம் தெல்ல தெளிவா இருக்கு 13 ரக்காத்து 7 ரக்காத்து அதெல்லாம் முந்திய செய்தி கடைசியாக ரிசல்ட் எடுத்து சொல்லப்படுது ஃபலம்மா ஜமாஹும் உமரு அலா உபை இப்னு கஅபின் சல்லாபிஹிம் 20 ரக்காத்த ஆக உபை இப்னு கஅப் அந்த காலத்துடைய இமாம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட இமாம் பெரிய காரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே உச்ச ஸ்தானத்தை பெற்றவர்கள் குரானை அவர்களை ஓதச் செய்து நீங்கள் கேளுங்கள் நபியே என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபிக்கு உத்தரவு வந்தது அப்படிப்பட்ட சஹாபி அவர்கள் அவர்களிடத்திலே ஸிர் இப்னு ஹுபைஷ் என்ற அவருடைய தோழர் சகோதரர் கேட்கிறார் ஒரு பெரிய செய்தியை கேட்கிறார் என்ன சொல்றாரு ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் அவர்களே இன்ன அஹாக இப்னு மஸ்ஊத் உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மசூத் என்ற நபித்தோழர் பெரிய நபி நபித்தோழர் சஹாபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மை யுகிமில் ஹௌல யுஸிபு லைலத்தல் கத்ரி வருஷம் பூரா எவன் நின்று வணங்குவானோ அவனுக்கு தான் லைலத்தல் கத்ர் கிடைக்கும் அப்ப லைலத்தல் கத்ரை வருடம் பூராத்திலும் தேடிக்கிறனும்னு கேட்கிறார் சொல்றார் புதிய விளக்கமா இருக்குது இது யாரும் சொல்லாத கருத்து லைலத்தல் கத்ர் ரமதான்ல இருக்குன்னு தான் வருது கடைசி பத்துல இருக்குன்னு தான் வருது ஒத்தப்படையில இருக்குன்னு தான் வருது கடைசியாக 27 இருக்கிறதாக வருது ஆனா அவர் சொல்றது பார்த்தா வருஷம் பூராத்திலையும் தேடுற மனுஷனுக்கு தான் லைலத்தல் கத்ர் கிடைக்கும்னு சொல்றாரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட போது அருமை சகோதரர்களே எவ்வளவு அழகாக விளக்கம் சொல்றாங்க பாருங்க. இது எங்க பெரியவங்களுக்கு அடையாளம்? ஒரு தப்பான கருத்து தெரியும்படியாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு சரியான பொருளை சொல்றது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு மேல அவங்களுடைய எண்ணங்கள் மேலையும் அவங்களுடைய நினைப்புகள் மேலையும் அவங்களுடைய கொள்கைகளை தாக்கி தகர்த்து அவங்களை நாசமாக்குறத விட ஒரு சரியான பொருள் சொல்றதுல என்ன அதுல உங்களுக்கு கஷ்டம்? யாரு சொன்னாலும் சரி, ரெண்டு முரண்பாடான கருத்துக்கள் வருது, ரெண்டுக்குமே ஒரு நல்ல அர்த்தம் சொல்லிட்டு போக வேண்டியதானே, நல்ல கருத்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவங்களுடைய நோக்கங்கள்ல குறை இருக்காதே, வாசகங்கள்ல வித்தியாசம் வரலாம், வார்த்தைகள்ல வேறுபாடுகள் வரலாம், ரெண்டு பேருடைய நோக்கம் சரியாகத்தானே இருக்கும், அது சொல்லிட்டு போலாமா இல்லையா? உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொன்னா நல்லா புரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1947 பாகிஸ்தானை பிரிக்கிறதா பிரிக்க வேண்டாமா என்ற நிலை ஏற்பட்ட போது நான் அரசியல் பேச வரல, பெரியார்களுடைய நிலையை நான் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி சொல்றேன். ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுச்சு. சில பேர் பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடை பிரிக்க வேண்டும், இஸ்லாமிய நாடு உருவாக வேண்டும் அப்படி ஒரு கொள்கை. சில பேர் பிரிக்க வேண்டாம், பிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம முஸ்லீமுடைய மெஜாரிட்டி அளந்துருவோம், குறைந்த எண்ணிக்கை இங்க இருந்துருவோம், இல்லாத படாத படலாம் இங்க பட வேண்டியது வரும். பெரும் கூட்டமா இருந்தா சிறிது காலத்துல முழு இந்தியாவுமே இஸ்லாமிய மயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பிரிக்க வேண்டாம். நான் பெரிய ஆச்சரியமா இருக்கும், பிரிக்கணும்னு சொன்னதுல ஆதரவா இருந்தவர் அதர்த்து அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லா, பிரிக்க கூடாதுன்னு சொன்னதுல ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மஹுல்லா, ரெண்டு பேரும் பெருந்தலைகள். அவரும் பெரிய ஸ்தானத்துல உள்ள அறிஞர், இவரும் ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அறிஞர். அவர் பிரிக்கணுங்கிறார், இவர் பிரிக்க கூடாதுங்கிறார். மோதுது ரெண்டு கருத்தும், ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தெரியுது. ஆனா ரெண்டு பேருடைய நோக்கம் நல்லதா இல்லையா? நோக்கத்துல தவறு இருக்குதா? மோதிக்கிட்டாங்க, கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஆனா இருவருடைய நோக்கத்துல எந்த வேறுபாடும் இல்ல, ஒரே நல்ல எண்ணத்தோடு செய்தது. இப்படி நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும் மக்களுடைய கருத்துகளுக்கு மத்தியில. இதை விட்டு போட்டு தண்டை போட்டு அவரை நீ காபீர், நீ உன்னை அவன் காபீர், ரெண்டு பேரும் ஜன்னத்துக்கு போயிட்டா ஜன்னத்துக்கு யாரு போறது? யாருதான் போறது? எல்லாரும் சேர்ந்து இங்க போயிட்டோம்னா சௌரலி மோசமான கருத்து. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது, எல்லாரையும் முஸ்லிம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் கூட அவன் மீது ஜனாதா தொழுகை தொலைவையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி எவ்வளவு மோசமான நபராக இருந்தாலும் கூட, மோசமானன்னு சொன்னா காபிர் ஆயிடக்கூடாது, கொள்கையில மாற்றம் ஆயிடக்கூடாது, அது வேற விஷயம். செயல்பாடுகள்ல நடைமுறைகள்ல தவறுகளை செய்யக்கூடியவன் எப்படி மோசமா இருந்தாலும், ஃபாசிக்காகவே இருந்தாலும் கூட அவனுக்கு பின்னால் தொழ வேண்டிய நிலை ஏற்படுமானால் நீங்க தொழுங்கள், உங்களுடைய தொழுகை கூடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள், ஒரு காலம் வரும் ஒவ்வொரு தொழுகைக்கும் முண்டி எடுத்துக்கொண்டு சரியான நேரத்தில் தொழ நீங்க முனைகிறீர்கள், தொழுகையை உயிரை விட அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஒரு காலம் வரும் ஆட்சியாளர்கள் தொழுகையை மிகவும் தாமதிப்பார்கள், கலாவாகக்கூடிய நிலை வரைக்கும் ஏற்படும், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அபூதரே கைஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வேகமுள்ள உணர்வுள்ள சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே தாங்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள், அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மோசமான அரசனாக இருந்தாலும், எவ்வளவு மற்ற ரகமான செயல்பாடு உள்ளவனாக இருந்தாலும், குடிகாரனாக கூட இருந்தாலும் கூட, அதுதான் கருத்து, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு பின்னால் நீங்கள் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வேண்டுமானால் நேரத்தை தப்ப விடாமல் தனியே ஒரு தடவை தொழுது கொள்ளுங்கள், ஜமாஅத்துடைய தொழுகையோடு சேர்ந்து அவனுடன் உடன்பட்டும் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ஒற்றுமைக்குரிய வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி சென்றார்கள் சகோதரர்களே. ஆகையினால் பெரும் தலைகள் இருவேறு கருத்துக்கள் சொன்னாலும் கூட அந்த கருத்துக்குள்ளே அவருடைய சொல்லுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்திலே எந்த குறையும் காண முடியாது. இந்த நிலையைத்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளிலும் இருந்தது. இதே நிலைதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்க பெரிய ஹஜரத் மௌலானா அபு சுஹூத் அகமது ஹஜரத் அவங்க ஓ பெரியார், நான் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்னுடைய கண்ணில் பார்த்த பெரியவங்கள அப்படி ஒருத்தரை நான் பார்க்க முடியலை. வாழ்நாளெல்லாம் குரான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, வாழ்நாளெல்லாம் எனக்கு தெரிய ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 7 நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிறது அவங்க சிறுபிராயத்திலிருந்தே ஓதிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மன்சிலுக்கு 3 நாளைக்கு குரான் அதிகமாக முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால குரான் எப்படின்னு சொன்னா தூக்கத்தில் எழுப்பி விட்டு ஓத சொன்னா கூட 30 ஜூஸும் ஓதிப்படுவாங்க. அந்த அளவிற்கு அவங்க ஹிப்ஸ் இருந்துச்சு. மேலப்பாளையம் சொந்த ஊர் அவங்களுக்கு, அதற்கு சொந்த ஊர் மேலப்பாளையம். எல்லாம் சிரிப்பா சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீ கொண்டு வரும்போது மேலப்பாளையம் வழியாத்தையும் போயிட்டாங்க. அதனாலதான் இங்க ஆம்பளை உம்பளையெல்லாம் ஆபீஸ் இங்க அப்படி இருந்தது இங்க அல்லாஹ்வுடைய எலும்பு இன்னைக்கு இருக்கு. ஏராளமான உலமாக்கள் பெருநந்து காரணமா சொல்லுவாங்க. அசரத்துடைய குடும்பமும் பூர்வீக குடும்பம் இங்க மேலப்பாளையத்தை சேர்ந்தவங்க. அவங்க தாதா இங்க வந்தாங்க, இங்க வேலூர்ல இருந்துட்டாங்க. பெரிய உத்தமர், பெரிய அவரை அல்ஹம்துலில்லாஹ் அவர் கூட பல தடவை நான் தனிமையிலும் எல்லாரோடும் சேர்ந்தும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பெற்றிருக்கிறேன். கார்ல போகும்போது நான் பார்த்தேன், ஒரு டாக்டர் இருந்தார். அசரத்து எப்பவுமே அவர் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறவர். அவர் எல்லா இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. அவரு அசரத்து உட்கார்ந்த உடனே மெதுவா ஓட்டுவார். மாண்டியாங்க கூடிய பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாண்டியா நகரம். அப்ப மாண்டியாங்க கூடிய அந்த ஊர்ல இருந்த டாக்டர் அவர் இங்கேயும் இருந்தார். சவுதியிலேயோ துபாயிலேயோ ரொம்ப காலம் ஒரு டாக்டரா இருந்தார். எனக்கு எந்த இடம் எனக்கு சரியா நினைவில்லை. அசரத்து உட்கார்ந்த உடனே மெதுவா ஓட்ட ஆரம்பிப்பார். நான் இதை நோட் பண்ணியிருக்கிறேன், கண்காணிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி ஊட்டியில கூடலூர், அந்த ஊட்டிக்கு பக்கத்துல ஏன்னா ஒரு கூடலூர்னு ஒரு ஊர் இருக்கு, கம்பம் பக்கத்துல ஒரு கூடலூர் இருக்கு, அதல்ல ஊட்டி கூடலூர். அங்கே ஒரு சகோதரர் இருந்தார். அவரு அசரத்து உட்கார்ந்த உடனே அவர் எப்பவுமே மெதுவா ஓட்டுற ஆளு, அசரத்து உட்கார்ந்த உடனே ஃபாஸ்டா ஓட்டுவார். ரெண்டு பேரும் டிரைவிங் பண்ண நான் ஏறி இருக்கிறேன் கார்ல. இவர் வளமையா மெதுவா ஓட்டுற ஆளு, அசரத்து உட்கார்ந்த உடனே ஃபாஸ்டா ஓட்டுறது. அவர் வளமையா ஃபாஸ்டா ஓட்டுறவரு, அதர்த்து உட்கார்ந்த உடனே மெதுவா ஓட்டினார். எனக்கு சும்மா இருக்கிற பழக்கம் எப்பவும் இல்லை, ஏதாவது ஒருத்தர் நோண்டிக்கிட்டு இருந்தா தான் நமக்கு நிம்மதி. அதனால அவர்கிட்ட கேட்டேன், டாக்டர் சாப் உங்க பழக்கம் எப்பவுமே ஃபாஸ்ட் சர்வீஸ் தானே, இது என்ன ஸ்லோ சர்வீஸ் ஆயிருது அதர்த்து உட்கார்ந்த உடனே? அப்ப அவர் சொல்லுவாரு, உம்மத்துடைய ஒரு அமானிதம் என் கார்ல உட்கார்ந்துருக்கு. நான் தனியா போய் மௌத்தா போனா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இவங்க போயிடக்கூடாது. அந்த முன்னெச்சரிக்கையின் காரணத்தினால மெதுவா ஓட்டுறேன். பெரிய காரியம் சோதரில் சிந்திக்கிறதுனுடைய வழிவகை. அந்த ஆள்கிட்ட கேட்டேன், அவர் ஒரு இளைஞர், அவர்கிட்ட கேட்டேன், தம்பி எப்பவுமே கொஞ்சம் சுலோ தான் நீங்க, அதர்த்து உட்கார்ந்தா ஒண்ணு எடுத்துட்டீங்களே வண்டிய, அதர்த்து அதர்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒண்ணுமே ஆகாதுங்கக்கூடிய நிம்மதி. நானா போனா அபாயம் ஆகலாம், விபத்தாகலாம். பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே கராமத்து. உண்மையும் அதுதான். நம்ம ஊர்ல ஆட்டோக்காரன் கூட நிப்பாட்ட மாட்டான் கையை காட்டினா, டவுன் பஸ்காரன் நிக்கவே மாட்டான். ஆனா எங்க அதர்த்தம் நான் கண் கூட பார்த்தேன், திருச்சியில கையை காட்டி ரயில் நின்றுச்சு, ரயில் நின்றுச்சு, போனவன் திரும்ப வந்தான், ரயில் எடுத்துட்டு ஃபாஸ்ட் போயிட்டான். திருச்சியில இருந்து மணப்பாறை வழியா போற வேண்டிய ட்ரெயின் நடந்து நாங்க ஒரு 7-8 பிளாட்ஃபார்முக்கு அங்கிட்டு போய் மாற வேண்டி இருந்துச்சு. அதர்த்து சொன்னாங்க, நீங்க ஓடி போங்க, நான் கையை காட்டுறேன், இன்ஷா அல்லாஹ் நிக்கும்னா. அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப வந்தான். திரும்ப ரிவர்ஸ்ல வந்து டிரைவர் இறங்கி வந்து பெரியவங்க ஏறிட்டாங்களான்னு கேட்டு உட்கார்ந்த பிறகு வண்டி எடுத்தான். போகும்போது டிக்கெட் வேற வாங்கல நாங்க அந்த காலத்துல, அங்கே வரைக்கும் நான் திருச்சி வரைக்கும் வாங்கியிருந்தேன். அடுத்து டிக்கெட் வாங்கலாம்னா ட்ரெயின் லேட்டு, டிக்கெட் வாங்க நேரம் இல்லை. வண்டி புறப்பட்ட பிறகு அதர்த்து சொல்றாங்க, ஏப்பா டிக்கெட் இல்லாமல் ஏறிட்டமே, பிடிச்சா நமக்கு இது என்ன ஆகுறது, அது கூடுமா? அதற்கு நம்ம நிர்பந்தத்தில் ஏறி இருக்கோம். அடுத்து இதில் மணப்பாறையில் எங்கேயோ நிற்கும் வண்டி, அப்போ நான் வாங்கிடுறேன். எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் மணப்பாறையில் வண்டி நின்றுச்சு, இறங்கி போ, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கண்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் டிக்கெட் வாங்க போக, வண்டி இங்கிட்டு போயிடுச்சுன்னா உங்கள் கதி என்ன ஆகுறது, எங்க கதி என்ன ஆகுறது? அப்போ டிரைவர்கிட்ட போய் பேசுங்கண்டாங்க. அதுக்கு பிறகு நான் டிரைவர்கிட்ட போய் இந்த மாதிரி சீதைவி, நாங்கள் அவரு நம்ம இல்லை மாற்று மத சகோதரர், அவர் சொன்னா டிக்கெட் வாங்கலையா, அப்படின்னா என்ன செய்யுங்க, நீங்கள் பின்னால் கார்டு இருப்பார், கார்டு கடைசியில் இருப்பார், இங்கே அவ்வளில் இருந்து அவர் ஆகரில் இருப்பார், இங்கே வந்து 23 பெட்டிக்கு அங்கிட்டு போகணும், நான் அங்கே போய் சொல்லிடுங்க, அதுதான் நல்லது, ஏன்னா டிக்கெட் எடுக்காமல் போடுறது குற்றம், நான் சொன்னேன்னு சொல்லுங்கிறார் டிரைவர் சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், சீதேவி நான் அங்கே போக, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் என்ன செய்யறது, நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் வண்டி எடுக்க மாட்டேன்டார். அங்கே போனேன் கார்டுட்ட, கார்டு போய் நடந்த செய்தியை சொன்ன உடனே மகாராஜன் சொல்லாமையாவது போயிருக்க கூடாதா, எங்களையில இப்ப மாட்டி விட்டீங்க, சொல்லாம போயிட்டா யாரும் கேட்க போறதில்ல, உங்க உருவத்தை பார்த்து எவனாவது டிக்கெட்டா கேட்க போறான். தேவபந்தில் ஒரு ஆள் இருந்தாருங்க, அன்வர் சாபிரின், பிரபலமான கவிஞர், அந்த மண்ணுக்கே தனி வாகு வடநாட்டுல, எதுக்குமே அஞ்சாத வீரர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளு, சட்டத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, எந்த சட்டமும் இல்லை, டிக்கெட் வாங்க வாங்காம தான் ரயிலில் போவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணா அவர் டிடி தூக்கி வெளியே விட்டுருவாங்க, அது அந்த பழக்கம். இங்கே நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப அமைதியான ஆட்கள் பாவங்க, அதனால அங்கே டிடி டிக்கெட்டை கேட்க மாட்டான். எப்பயோ செக் பண்ண ஒரு தடவை வந்துட்டான். வந்த உடனே இவர் அன்வர் சாபிரிங்க கூடியது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரியவங்களுக்கு தெரியும், தொப்புள் வரைக்கும் தாடி இருக்கும், பெரிய தாடி, ஆனால் எப்பவுமே மறந்தும் கூட டிக்கெட் வாங்குற பழக்கம் இல்லை. வந்துட்டான் பெரிய அந்த அந்த நாலஞ்சு பேர் என்ன ஸ்குவாடா என்ன சொல்றது அந்த குரூப் வந்துருச்சு தேடி. இவர் பார்த்தாரு எந்த கடக்குன்னு தக்பீர் கட்டி தொழுகையில் நின்றார். அவனும் நிக்கிறான், இவர் குனிற மாதிரியே தெரியல. அவனும் போற மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் வம்புக்கு வந்துட்டான். கடைசியில் இவர் ஒரே ரக்காத்துல சலாம் கொடுத்தார். ஏன்னா அவர் வயசுல தொழுது பழக்கம் இல்லை, தாடிதான் பெருச தவிர தொழுது பழக்கம் இல்லை. அந்த ஆளே ஒரு தடவை சொன்னார், நான் வயசுல ரெண்டு தடவை தொழுதுருக்கிறேன், ஒரு தடவை ஹுசைன் அஹமது மதனி என்னை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனார் அதுக்கு தொழுதேன், ரெண்டாவது அந்த டிடியை பார்த்து தொழுதேன், ரெண்டு நேரமும் நான் ஒன்றும் செய்யலண்டா அந்த மனுஷன். அப்படி ஒரு கூட்டம் அப்படி இருந்தான், எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்து ஒரே ரக்கா சலாம் கொடுத்தோம்னா எங்களை பார்த்தா டிக்கெட் வாங்காத ஆள் மாதிரியா தெரிந்து கடிச்சு கொதறி, ஆனால் விட்டா போதுன்னு ஓட்டம், அதாவது சாடி அப்படி வந்துட்டாங்க. இது வடநாட்டு பழக்கம், இங்கே முரட்டுத்தனம் இருக்கும், இங்கே அதிர்த்து மாதிரி அப்புறானிய நம்ம ஆளுகள்ல. அப்போ சிதவி இங்கே சொல்லாமல் போயிருந்தாலும் பரவாயில்லையே, இப்போ வந்து சொல்லி போட்டிங்களே, என்ன செய்யறதுங்க, நாங்கள் வாங்கலைங்க. சரி வாங்கன்னு எங்களை அழைச்சிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் அங்கே எங்கள் தகவலை சொல்லி அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு இங்கேருந்து டிக்கெட்டை போட்டு கொடுத்துருங்க போதும், இது வரைக்கும் வந்தது ஃப்ரீயாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. சகோதரர்களே, இத்தனை பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய மனுஷன். அதற்கு அபூசூத் அதற்கு அத்தனை மகமரித்து அல்லாஹ் கொடுத்து மன் ஹாஃப் அல்லாஹ் ஹாஃப் அலஹு குல்லு ஷை, யார் அல்லாஹுவை பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் பயப்படும், ஒவ்வொரு பொருளும் அவங்க உள்ளால் மயங்கும், மயங்கி விழும். அவங்க பார்க்கறதுக்கு நாலரை அடி தான் உயரம் இருந்தாங்க, பெரிய உயரம் இல்லை, பெரிய வசீகர தோற்றம் அல்ல, ஆனால் வணக்கம் வழிபாடு இறையச்சம் இது அவங்கள சூழ்ந்திருந்த காரணத்தினால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி இருந்தாங்க. அதைத்தான் அந்த மனுஷன் சொன்னா, அதிர்த்து உட்கார்ந்துருக்கும் போது எந்த விபத்தும் வராது அதிர்த்து, அதனால தான் அடிக்கிறேன் நூறுலண்ணா மலையில் மேட்டுப்பாளை ஏறி உருட்டி போற மலையில அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டு இருந்தார். ரெண்டு பேருடைய முரண்பட்ட அமல்கள் தான், இங்கே சுலோ இங்கே ஃபாஸ்ட். மண்டியாக்காரரு ஃபாஸ்ட் சுலோ பண்றாரு, ஊட்டிக்காரரு ஃபாஸ்ட் பண்றாரு, முரண்பட்ட செயல் தான். ரெண்டு பேருடைய நோக்கம் உன்னதமான நோக்கம், பெரியார்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகளுடைய சொற்கள் வறுமையானால் முறையை அதை அனுசரித்து செயல்படுத்தி காட்ட வேண்டும். சகோதரர்களே, எனக்கு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது, அது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வஃபாத்துடைய நேரம் வந்துச்சு. ஹதீஸ்ல வருது, வஃபாத்துடைய நேரம் வந்தவுடன் அவங்க சொன்னாங்க, எனக்கு கஃபன் துணியை புதுசா வாங்க வேண்டாம், நான் போட்டிருக்க துணியை போதும், இதையே எனக்கு உடுத்து எனக்கு அடக்குங்கன்றாங்க. ஏனென்றால் புதிய துணி உயிரோடு உள்ளவருக்கு வேணும், மண்ணில் போய் விடுகிறவங்களுக்கு புதிய துணி எதுக்கு, எனக்கு இதுவே போதும்னா. அதற்கு அபு சயீத் குதிரி ரழியல்லாஹு நினைக்கிறேன் அவங்களுடைய வஃபாத்து நேரம் வந்துச்சு, அவங்க சொன்னாங்க எனக்கு புத்தம் புதிய துணியாக கஃபன் அணிவிங்கண்ணா. அவங்க சொன்னது ஏன் மண்ணுக்கு போறேன் ஒண்ணும் தேவையில்லை, இவர் சொன்னார் நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் புது துணி உடுத்து அனுப்புங்கண்ணா. அவர் பழைய துணியை சொல்றார், இவர் புது துணியை சொல்றார். அவர் சொன்ன கண்ணோட்டமும் சரி, இவர்கள் சொன்ன கண்ணோட்டமும் சரி, ஏன் இப்படி அனுசரிக்க முடியாது இமாம்களுடைய கூற்றுக்களை, ஏன் இப்படி அனுசரிக்க முடியாது சஹாபாக்களுடைய கருத்து வேறுபாடு உள்ள செய்திகளை, நிச்சயமாக முடியும். அதைத்தான் கேட்டார் ஸிர் இப்னு ஹுபைஸ், உங்களுடைய சகோதரி இன்னா ஹாக்க இப்னு மஸ்ஊதின் யகூலு மன் யகூல், அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் மை யுகிமல் ஹவுல யூசிபு லைலத்தல் கத்ரி, வருடம் பூரா நின்று வணங்குவோன் தான் லைலத்தல் கத்ரை பெறுவான், வருடம் பூராத்தில் ஏதாவது ஒரு நாள் தான் லைலத்தல் கத்ரி இருக்கும் என்று சொல்லுகிறார்களே, இதுக்கு என்ன கருத்து என்று சொன்ன பொழுது ஹஜரத் உபை இப்னு காஃப் ரழியல்லாஹுன்னு சொன்னார்கள், ரஹிமஹுல்லாஹ், இப்னு மஸ்ஊதிற்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும், முத துவா கொடுக்கிறார், அல்லாஹுடைய அருள் அவருக்கு இறங்கட்டும் என்று சொல்லிவிட்டு, ஆராத அல்லாஹ் எத்தக்கில் அன்னாஸ், அவருடைய கருத்து என்ன இருந்துச்சு, லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவில் மட்டும் வணங்கி விட்டு மற்ற நாட்கள் எல்லாம் மக்கள் லீவு வாங்கிவிடக் கூடாது, அனைத்து நாட்களும் ஒரு தொழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் சொல்லப்பட்ட கருத்து அது. இது அல்ல வருடம் பூராத்திலும் ஏதாவது ஒரு நாளில் இருக்கிறது என்ற கருத்திலே அவர் சொல்லவில்லை, குறிப்பிட்ட 27ஆம் கிழமை என்று சொன்னவன்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குல்ல, அஞ்சு நேரம் எங்க போறாங்க, அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு கேட்கிறேன், ஐந்து நேர தொழுகைக்கு ஏன் வர்றது இல்ல, பல பேருக்கு அதுல சில பேர் நம்ம அன்னை கூட சொல்லி காட்டினவா, 83 வருஷம் 4 மாதத்துடைய 1000 வருஷம் 1000 மாசம்ங்கிறது அவ்வளவு ஆயுள், அட்ஜஸ்ட் ஆயிருது, மற்ற நாட்கள் லீவ் வாங்கிடுறோம். இப்படி யாராவது ஒரு நாளை பயன்படுத்தி மற்ற நாட்களை எல்லாம் விடுபட்டு போய்விடக்கூடாது. வருடம் பூராவும் வணக்கசாலியா இருக்கணும், வருடம் பூராம் அல்லாஹ்வுடைய நல்லடியாராக மாறணும்ங்கக்கூடிய எண்ணத்துல அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரே தவிர உண்மையில் அவர் அந்த கருத்தை சொல்லல. வருடம் பூராத்தில் ஏதாவது ஒரு நாள்ல இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இப்னு மசூதுடைய கருத்து அல்ல. அவங்க சொன்னதுடைய கருத்து அறாத அல்லா எத்தக்கில் அன்னாசு, ஜனங்கள் அதை நம்பி ஒரு நாளோடு நிப்பாட்டி மற்ற நாடுகள் எல்லாம் வணக்கம் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து. இது சஹாபாக்கள் சொல்றதுதான். ஒருத்தர் வந்தார், இப்னு அப்பாஸ் வந்து சொன்னார், இப்னு அப்பாஸ் அவர்களே, யாரையாவது ஒரு மூமின் கொலை செஞ்சாண்டா அவனுக்கு நிரந்தர நரகமா, மன்னிப்பே இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆனா குர்ஆன் நமக்கு சொல்லுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் குஃப்ரு ஷிர்க் மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், இது அல்லாத எந்த இருந்தாலும் அல்லாத மன்னிப்பான், எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். குர்ஆன்ல இருக்குது இது, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, நிச்சயமா அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுண்ணா, நிச்சயமா மன்னிப்பே கிடையாதுண்ணா. இப்ப நிரந்தர நரகமா, நிச்சயமா நிரந்தர நரகம்தான். அவங்களுக்கு இந்த ஆயத்து தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அந்த பதிலை ஏன் சொன்னாங்க தெரியுமா, அவன் ஒரு மூமினை கொலை செய்யறதுக்கு பெறப்பட்டிருந்தான். அத கேட்ட மசாலா கேட்கிறாலும் ஏதோ ஒரு மூமினை குறி வச்சு போய்கிட்டு இருக்கிறார். ஒரு மூமினுடைய கொலையை தடுப்பதற்காக வேண்டி சட்டத்துல கடுமையை காட்டி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொன்னாரு. இது சஹாபாக்கள் நடைமுறையில இருந்துச்சு. ஒவ்வொரு கருத்துக்களும் இப்படித்தான் சொல்லப்பட்டுச்சு. அருமைச்சவர்களே, அதே மாதிரி தான் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு இந்த கூற்றுக்கு உபை இப்னு கஅப் சொன்னார்கள், அராத அல்லா எத்தக்கில் அன்னாசு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, நல்லா கேட்டுக்கங்க. இன்னஹு கது அலிம, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூதுக்கும் கூட தெரியும். உபை இப்னு கஅப் சொல்றார், அப்துல்லா இப்னு மசூதுக்கு தெரியாத விஷயம் அல்ல. லைலத்துல் கத்ர் ரமலான் மாதத்துல 27 கிழமை இருக்குதுங்க கூடிய விஷயம் இப்னு மசூதுக்கும் தெரியும். ஆனால் இதுவும் தெரியும், இன்னஹு ஃபி ரமலான், இன்னஹா ஃபி ரமலான், லைலத்துல் கத்ர் ரமலான் மாதத்துல தான் இருக்குதுங்கிறதும் தெரியும். வஇன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாகிரி, கடைசி பத்துல தான் அந்த ரமலான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்குதுங்க கூடியதும் தெரியும். வைன்னஹா லைலத்து சபழிம் வைஷிரீன, அந்த லைலத்துல் கத்ர் 27 கிழமை தான்ங்கிறதும் தெரியும். நான் சொல்லல, ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹுக்கு இந்த லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்குது, கடைசி பத்துல தான் இருக்குது, அதுலயும் 27 கிழமை தான் இருக்குது என்ற செய்தி உங்களுக்கு நிச்சயம் தெரியும். தெரிஞ்சும் கூட ஏன் சொன்னாங்க, ஜனங்கள் பாராமுகம் ஆயிடக்கூடாது, வருஷம் பூரா வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, வருஷமெல்லாம் இபாதத்தை செய்ய வைக்க வேண்டும்ங்கக்கூடிய எண்ணத்துல சொல்லப்பட்ட கருத்து தான் என்று சொல்லி போட்டு. சகோதரர்களே, இது 27 கிழமை தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவங்க கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு தெல்ல தெளிவா சொன்னாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னது, 27 கிழமை தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சத்தியமிட்டு சொன்னார்கள். சத்தியமிட்டு இன்னொரு இந்த ஜிர் இப்னு ஹுபைஸ்ங்க கூடியவர், யார் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு செய்தியை கேட்டு சொல்றாரோ, வேறொரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஒரு அருமையான ஒரு வழிமுறையை கடைபிடிச்சு அவர் சொல்றாரு, லௌலா சுஃபஹாவுக்கும், உங்களை ஏராளமான பேர் அறியாதவர்கள் இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, எப்ப லைலத்துல் கத்ர்னு கேட்டபோது ஜிர் இப்னு ஹுபைஸ், உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹுடைய மாணவர், உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், மக்களே உங்களில் அதிகமான பேர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் வலஅத்து யதைய ஃபி உதுனைய சும்மா நாதைது அன்ன லைலத்துல் கத்ரி சபும் வ இஸ்ரூன நபும் மல்லம் யக்கும் மின் நபியின் அன் நபையும் மல்லம் யக்திபுஹு. அவர் சொல்றாருங்க, உங்களில் ரொம்ப பேருக்கு ஏதாவது தப்பான எண்ணம் ஏற்பட்டுங்கக்கூடிய பயம்தான், அப்படி இல்லாட்டினா எப்படி பாங்கு சொல்றதுக்காக வேண்டி ரெண்டு காதுல கையை வச்சு உரத்த குரல்ல பாங்கு சொல்றோமோ அந்த மாதிரி நான் ரெண்டு காதுலையும் விரல்களை திணிச்சு உரத்த குரல்ல நான் இப்படி அறிவிப்பு கொடுத்துருப்பேன், 27 கிழமையில தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படி என்ற செய்தி பொய் சொல்லாத உபை இப்னு கஅப், பொய் சொல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரர் நான் கேட்கிறேன், நோட்டீஸ் போட்டு சகோதரர், இது முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ், முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், முஸ்னத் இமாம் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு 27 கிழமைங்கிறது. இதனாலதான் ஃபத்ஹுல் பாரியில அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அதிகமான சஹாபாக்கள் இந்த கருத்தை கொண்டிருந்தாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்குது, இப்னு ஹுசைமாவில் இருக்குது, பைஹக்கியில இருக்குது, அஹமதுல இருக்குது, இன்னும் ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பலமான முறையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள். அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு தகவலை நான் சொல்றேன், அடுத்து வேற இடத்துக்கு நான் போக வேண்டி இருக்கிறதுனால ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லா இந்த கூட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து பெரியவங்க பேசுறதுக்கு இருக்கிறாங்க சிறப்பு பேச்சாளர்கள். ஒரு தடவை ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை ஒன்று கூட்டினாங்க. சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு முடிவை கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் எப்போ இருக்குது? ஆரம்ப காலங்களில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு சஹாபாக்கள். போக 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 ஒவ்வொன்றா முடிவு செய்யப்பட்டது. தலாக்குடைய விஷயமும் அப்படித்தான், தராவிகுடைய விஷயமும் அப்படித்தான், உம்மு உலதுங்கக்கூடிய அடிமை பெண்ணை விற்கலாமா விற்கக்கூடாதுங்கிற விஷயமும் அப்படித்தான். எண்ணற்ற விஷயங்களை ஹஜரத் உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில், பிந்திய காலத்தில், ஹஜரத் உமர் அவர்கள் ஏறத்தாழ 10-11 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதில் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு சஹாபாக்களை கூட்டி ஒரு ஒட்டுமொத்த முடிவு எடுத்தாங்க. அதுக்கு முன்னால் நாட்டு பிரச்சனைகள் பல இருந்துச்சு, பலரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு, பலரை சமாளிக்க வேண்டியிருந்துச்சு. ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஈடுபாட்டில் இருந்தாங்க. கருத்து வேறுபாடு உள்ள செய்திகளை பின்னால வச்சு எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி முடிவெடுத்தாங்கண்டு ஹஜரத் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயுத்தி போன்றவங்க தெளிவாக, ஹாவி போன்ற நூல்களில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இது வரலாறு. அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூடினாங்க ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய பழக்கம் இருந்துச்சு, எதையுமே தான் எடுத்த முடிவாக எடுக்க மாட்டாங்க. ஒரு உலமாக்களுடைய கூட்டம் சஹாபாக்கள் இருந்தவங்கள ஒன்று சேர்க்க வச்சு அவங்கள்ட்ட முடிவுக்கு விடுவாங்க, கருத்து கேட்பாங்க. அப்ப கேட்டாங்க, லைலத்துல் கத்ர பத்தி பல பேர் பலவித செய்தி சொல்றாங்க. ரமலான் முழுவதும் இருக்குன்னு ஒரு கதீஸ் இருக்குது. சிலர் சொல்றாங்க 20 நாள்ல இருக்கு, 10 நாள்ல இருக்கு, கடைசி 10 நாள்ல இருக்கு, ஒத்தப்படையில இருக்குது, வருஷம் பூரா இருக்குது. இப்படி கருத்துக்கள் உலாவுதே, நீங்களும் நம்ம உட்காந்து ஒரு முடிவை எட்டுவோம், எல்லாரும் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரும் அதுலேயும் ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே சொன்னாங்க, கிட்டத்தட்ட 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர். அதுக்கு காரணங்களை பலர் சொன்னாங்க, ஹதீஸ் சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க. ஆனா ஒரு சஹாபி சத்தம் இல்லாம உட்கார்ந்திருந்தார் அதுல. அது யாரு? நான் முந்தைய சொன்னேன், யார் அது? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சிறு வயது வாலிபர், பெரிய சஹாபாக்களுடன் கலந்து உட்கார வைப்பாங்க. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வினோதமான விளக்கத்தை தருவாங்க, அரிய விளக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவினால் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. திருமறையுடைய விளக்கம் அலாதியா இருக்கும், யாருக்குமே புரியாத விளக்கம் அவங்க தருவாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கு கூட விரல அப்படி உதட்டில் வச்சு யோசிக்கிற அளவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் அமைந்திருந்தது. அவ்வளவு பெரிய ஞானவானவங்க, ரயீசுல் முஃபஸ்ஸிரின் என்று பேர். அதனால அவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க, முந்திரி கோட்டையா முந்திக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபிகள் கருத்து சொல்றாங்க, அவங்கவுங்க ஹதீஸ் சொல்றாங்க. ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலாதி பிரியம் இருந்துச்சு ஹஜரத் இப்னு அப்பாஸ் மேல. சொன்னாங்க, மகனே என்ன சொல்றீங்க, நீங்க ஏன் சும்மா உட்கார்ந்துருக்கிறீங்க? அப்ப அவங்க கேட்டாங்க, கலீஃபா நீங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னா நான் சொல்றேன். சரி, உங்களுடைய வழியில சொல்லுங்க, லைலத்துல் கத்ர் எந்த நாளும் வருதுன்னா. அவன் சொன்னாங்க, என்னுடைய ஞானப்படி 2 நாள்ல ஒன்று இருக்கணும், ஒன்று 23ஆ இருக்கணும் அல்லது 27ஆ இருக்கணும். அவர் சொன்னது 1 23rd நாளாக இருக்கணும் அல்லது 27வது நாளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆதாரம் வச்சு கேட்குறீங்க, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க 23ஆ இருக்கணும்? 1 7 நாட்கள் கழிந்த பிறகு இருக்கணும் அல்லது 7 நாட்கள் வருவதற்கு முன்னால் இருக்கணும்? ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் கழிந்த பிறகு வரணும், அது எந்த நாள்? அல்லது ரமலானுடைய 7 நாட்கள் எஞ்சி இருக்க வரணும், அது எந்த நாள்? 7 நாட்கள் கடைசி 10 தினங்களில் 7 நாட்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளதா இருக்கணும், அல்லது 7 நாட்கள் கடந்து விட்டு உள்ள நிலையிலா இருக்கணும், அதாவது 23 அல்லது 27 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கணக்கு ஏன் வந்துச்சு உங்களுக்குன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, 27ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எதையெல்லாம் எடுத்தானோ 7 படைச்சிருக்கிறான், எந்த நியமத்தை சொன்னாலும். இங்கேயும் கடைசி 10 7 கடந்து ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். 7 ஒரு நியமத்தை குறிக்க என்ன ஆரம்பிச்சிட்டார், அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ் 7 வானங்களை படைச்சான், 7 பூமிகளை படைச்சான், வாரத்துல 7 நாட்களை கொடுத்திருக்கிறான், வருடம் பூரா 7 நட்சத்திரங்களுக்கு பின்னால சுத்துது சபா சையாரா என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி அல்லாஹ் 7 விதத்தில் மனிதனை படைத்தான், 7 விதத்தில் மண்ணாக இருந்தான், மணியாக இருந்தான், நுத்வாவாக இந்திரியமாக இருந்தான், எலும்பானான், சதையானான். ஏழு குரானில் வருது எல்லாமே. குரானுடைய ஆயத்துக்களை அடிப்படையாக வச்சு அவர் சொல்றாரு, ஒன்னு வானங்கள் ஏழு, பூமிகள் ஏழு, நாட்கள் வாரத்தின் நாட்கள் ஏழு, முழு உலகம் வருடம் பூராமே ஏழு நட்சத்திரத்தின் அடிப்படையிலே, சூரியன் சந்திரன் மிர்ரி வருதா இல்லையா, செவ்வாய் வாயின்ட்டு, அந்த ஏழுக்கு அடிப்படையிலே. அதே விதமாக மனிதனை படைத்ததும் கூட ஏழு, ஏழு விதங்களிலே படைக்கப்பட்டது. மனிதன் ஏழு, மனிதனுக்காக வேண்டி ஏழு விதமான தானியங்களை படைத்ததா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான், ஏழு தானியங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த ஏழு என்பதற்கு ஒரு பெரும் மகிமை இருக்குது. ஆகையினால அதே மாதிரி அல்லாஹ் இந்த ஏழு உறுப்புகள்ல சஜ்தா செய்ய வச்சிருக்கிறான். நம்ம சஜ்தா எத்தனைல இருக்கு? ஏழு உறுப்பு, ரெண்டு காலு, ரெண்டு முழங்காலு, ரெண்டு கை, ஒரு நெத்தி, ஏழாக அல்லாஹ் அதையும் வச்சிருக்கிறான். அதே மாதிரி சுன்னத்துடைய வழிமுறை, சுன்னத்துடைய வழிமுறையில ஏழாக வச்சிருக்கிறான். அதே மாதிரி தவா பூச்சுத்துறது எத்தனை? ஏழு. சஹி செய்யறது எத்தனை? கல்லு எறிகிறது எத்தனை? அடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர், ஏழு 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 ஏழு. அதே மாதிரி ரத்த சொந்தமும் ஏழு. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் உபனாத்துக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், மாமனார் வழியில சொல்ற சொந்தமும் ஏழு, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரபலமான மலைகளும் ஏழு. என்ன ஆரம்பிச்சிட்டார், ஏழு ஏழாக இருக்கிற காரணத்தினால இங்கேயும் ஏழு கடந்திருக்கணும் கடைசி பத்துல. அதுதான் லைலத்துல் ஜகாத்துக்கு வாங்குறதுக்கு உரிமையானவர்கள். இப்படி அவர்கள் என்ன ஆரம்பித்து ஒரு வினோதமான கருத்தை சொன்ன உடனே ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே நீங்க சொல்ற விளக்கம் தான் விளக்கம் சொல்லி அங்கே அங்கீகரிச்சாங்க. அந்த 27 தான் லைலத்துல் கத்ர் என்பது. இத்தனை விளக்கங்கள் இருக்க சகோதரர்களே, இவ்வளவு விளக்கங்கள் இருக்க பைஹக்கியில இந்த ரிவாயத் இருக்குது. 4-5 கிதாபுகள்ல இன்னைக்கு நான் பார்த்தேன், இன்னும் எத்தனை கிதாபு இருக்குது நம்ம பார்க்க முடியல. இப்படி ஏராளமான ஆதாரங்கள் சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தெல்ல தெளிவாக மன் கான முத்தஹர்ரிஹா ஃபலியத்தஹர்ரஹா ஃபீ லைலத்தி ஸபீன் வ இஸ்ரீன் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு 27 தான் தேடிக்கொள்ளுங்கள் என்று. ஆகவே இன்றைய தினம் சந்தேகம் இல்லை, நான் சொன்னல வசுவசாவை போட்டு விட்டுருவான். அந்த வசுவசா மகா மோசமானது, அமல்களை கெடுக்கிறதுக்கு அதுதான் காரணம். துவக்கமே உங்க தொழுகையில தான் வசுவசாவை போட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொன்றாக வசுவசா போட்ட காரணத்தினால கடைசியில ஒவ்வொருத்தரும் அமல்களை விட்டு தூரமாக்கிக்கிட்டே போறாங்க. செய்யலாம கூடியது அப்படி வேற சொல்றாங்களே, இதா இல்லாம போயிருந்து வேற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடியவங்க இருப்பான். சைத்தானுடைய அந்த தீய சேஷ்டைகளுக்கு அல்லது சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி போனா இந்த சொல்லுகளையே ஏற்று நடக்க வேண்டியதாயிரும். அதனால இந்த நோட்டீஸ் போட்ட சகோதரர்களா இருந்தாலும் சரி, மற்ற நம்முடைய அன்பர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய தினத்தை மகத்தான தினமாகும் நீங்கள் கடைபிடிங்க. மகத்தான தினம்னா என்ன செய்யறது, ஆனா போய் ரோட்ல நின்று டீ குடிச்சிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இல்ல சகோதரர்களே, இல்லை. வயது சுருக்கமானது. அவர் இமாம் சாப் கூட சொன்னார், அடுத்த வருஷம் யார் இருப்பார் யார் இருக்க மாட்டார் என்று தெரியாது. அல்லாஹ் கொடுத்த இந்த வயது நமக்கு கிடைத்த பெரிய முதல் இது, நமக்குரிய பெரிய சொத்து இது. இதில் நம்ம வீணாக்கி விட்டோம்னு சொன்னால் அடுத்த வயதில் அல்லாஹ் எல்லாருக்கும் ஹயாத்தை நீளமாக கொடுக்கட்டும், பரக்கத்தாக்கி வைக்கட்டும், சலாமத்தாக்கி வைக்கட்டும். ஆனால் யாருடைய முடிவும் நம்முடைய கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைய இரவிலே உங்களால் இயன்ற அளவிற்கு வணக்கங்களை பெருக்குங்கள், வணக்கங்களை செய்யுங்கள். நான் குறிப்பாக எப்பவும் சொல்றது இப்பவும் சொல்றேன், நீங்கள் நஃபில்களையெல்லாம் தொழுதா பெரும் நன்மை, அதை விட நீங்கள் உங்களுடைய வயதிலே விட்டிருக்கக்கூடிய தொழுகைகளை கலாவாக நியத்து வச்சு நிற்கணுங்க. எவ்வளவு முடியுமோ தொழு, 5 தொழுகை தொழுதுட்டீங்க, ஒரு நாள் ஒப்பேத்திட்டீங்க, இன்னொரு 5 தொழுகை தொழுங்க, ஃபஜ்ரு, முஹரு, அசரு, மக்ரிபு, இஷா, வாழ்க்கையில விட்டு போன கலா தொழுகையை நியத்து வைத்து இன்றைய தினத்திலே உங்களால் எவ்வளவு செலுத்த முடியுமோ நிறைவேற்ற முடியுமோ செய்வீர்களே. ஆனால் நஃபிலுடைய நன்மையும் அதில் சேர்ந்துடும், நஃபில் இல்லாம போகாது, நிச்சயமா அதுல சேர்ந்துடும். பரதும் நிறைவேறும், ஒரு கடமையும் நிறைவேறும், உங்களுடைய நஃபில தொழுதனுடைய நன்மையும் கிடைக்கும். அது அல்லாம தஸ்பி ஓத முடிஞ்சா ஓதுங்க, திக்ர் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, குரான் ஓத முடிஞ்சா செய்யுங்க. இந்த நிலை இந்த சிறப்பு அந்த சுபஹ சாதிப்பு உதயமாகும் வரைக்கும் தான் கிடைக்கும். சுபஹ சாதிக்கும் வந்துருச்சு, ஃபஜ்ர் நேரம் உதயம் ஆயிடுச்சு, ஜிப்ரீலும் போயிடுவாரு, மலக்குமார்களும் போயிடுவாங்க, அதுக்கு பிறகு இந்த சிறப்பு இல்லாம போயிடும். அடுத்த வருஷம் யாருக்கு தெரியும் என்ன நிலைங்கிறது. ஆகையினால் அருமை சகோதரர்களே, இன்றைய தினத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த இந்த பாக்கியத்தை பெரிதாக நினைத்து ஒரு நல்ல அமல்களை உருவாக்கி
ஒரு அல்லாஹ்விற்கு பொருத்தமான அமல்களை செய்து நல்லடியார்களாக ஆவதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்துவிட்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.